அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மாரிக்குமார் வெங்கடேஷ். மாரி அன்ஃபோல்டோட புதிய எபிசோடு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அன்பான அரசாட்சி கூட செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். இப்போ ஏன்னா ஏற்கனவே போன வாட்டி ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். இதற்கு பார்க்காம இருக்கிறவங்க தயவுசெய்து போய் பாருங்கள். லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். செகண்ட் சாப்டர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் போன சாப்டரில் எங்கே முடித்தோம் அப்படின்னா, வைஷாலி, மணீஷ் அண்ட் பத்ரா இவங்க ரெண்டு பேரோட அட்வைசர்ஸோட இந்த ஹவுஸ் டர்பி ரேஸ், இந்த டர்பி ரேஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். லைக் ட்ரெஸ் செலெக்ஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் டச் வைக்க ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட் எபிசோடு முடித்தோம். ஸோ இப்போ செகண்ட் எபிசோட் வந்து ஸ்டார்ட் பண்ண போனோம். ஸோ லெட்ஸ் பிகின். செகண்ட் எபிசோட் ஃப்ரம் அன்பான அரசாட்சி, ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட் சீன் பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூமில் நடக்குது, மாஸ்டர் பெட்ரூமில். ஃபைனல் டச் பண்ணிவிட்டு வைஷாலி ஃபைனலாக ரெடியாகி உட்காந்துருக்காங்க. ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் அ வெஹிக்கிள் டு அரைவ். ஸோ அந்த டர்பி நடக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு லாஸ்ட் மினிட்டில் ஒரு அட்வைஸ் மாதிரி, ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறதுக்காக நம்ம மணீஷ் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. மணீஷ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி சென்னையில் இருக்கிற மாதிரி நீ சாதாரணமாக இந்த சாப்பிட்ற விஷயம்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சிவிலிட்டி மெயின்டைன் பண்ணணும், ஒரு டீசன்ஸ் இருக்கும், டீசன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வைஷாலியும் அது வந்து ஓகே, நான் அக்செப்ட் பண்ணுறேன், குயின் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ டீசன்சி மெயின்டைன் பண்ணணும். சாப்பிட்ற விஷயத்தில் வந்து நான் கொஞ்சம் டீசன் பார்க்கறேன். லைக் நம்ம சாப்பிடும் போது இந்த பல்லில் மாட்டிச்சுன்னா அது நம்ம விரல வச்சு இது ட்ரை பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த வினோதமான விஷயம்லாம் ட்ரை பண்ணணும்னா அப்போ அது ஒரு நம்ம குயின் கிட்ட வந்து ஒரு பேடான ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது எதுவுமே ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம பீஷ்மா வந்து நடுவில் வராரு. ஸோ இப்போ சபரி நீங்கள் பேசும்போது எங்கள் ரெண்டு பேரையும் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கப்போ, நான் உங்களை வந்து ஃபார்மலாக மிஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிஸ்டர் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு இல்லை. அது கூட வந்து நாங்கள் எந்த ஊரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். சரி, எந்த ஊரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது புதுச்சேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார், மணீஷும் பீஷ்மாவும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு டவுனை ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பர்டிகுலர் டவுனை வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை, புதுச்சேரின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுப்பாங்க, எல்லாருக்கும் ரெக்கக்னைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், எப்படி சாப்பிட போகணும், எந்த மாதிரி நம்பிக்கணுன்ற அந்த ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் எல்லாத்தையும் கேட்டு அதெல்லாம் அட்வைஸ்லாம் கேட்டுக்கிட்டு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகிருக்காங்க. சரி, ஒன் லாஸ்ட் டைம் நம்ம க்ராஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மா வந்து ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு அந்த இடத்துல. என்ன டெஸ்ட்டு அப்படின்னா, இப்போ பீஷ்மா வந்து நீங்கள் இது வரைக்கும் வந்து வைசாலிக்கு சொல்கிறாங்க, நான் உங்களை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் இந்த பார்த்துக்கல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம், எப்படி என்கிட்ட பேசுவீங்க? நான் வந்து ஒரு இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட லைக் இந்த பேலஸ் அந்த கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், என்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வைசாலி வந்து கோவ பண்ணுறாங்க, லைக் தலை வணங்குறாங்க, வணக்கம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம பீஷ்மாவும் வந்து வணக்கம் சொல்கிறாரு. அது வந்து ஒரு வேறு விதத்தில் வைசாலியோட ரைட் ஹேண்டை தன்னோட ரைட் கையால் தூக்கி கரெக்டாக அந்த டிஸ்ட் ஏரியாவில் சின்னதாக வச்சுருக்குறாங்க. ஸோ இது ஒரு ராயல்டி இல்லையா, ஸோ அந்த ஒரு ராயல்டி இருக்கணுன்றதுக்காக கொடுக்குறாங்க. இது முடிச்ச உடனே பீஷ்மா கேட்குறது, நான் நடுவில் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அது என்னன்னு கண்டுபிடிங்க. வைசாலி கொஞ்சம் டக்குன்னு தெரியல, கொஞ்சம் யோசித்து என்ன சொல்கிறாங்க, மேபி நீங்கள் கிஸ் பண்ணது தப்பாக என்ன, ஆமாம் ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு பீஷ்மா சொல்கிறேன். என்ன ஆக்சுவலாக பண்ணியிருக்கீங்கன்னா, வைசாலியோட ரைட் ஹேண்டை தன்னோட ரைட் ஹேண்டால் தான் எடுத்தது, ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது, வைசாலியோட ரைட் ஹேண்டை தன்னோட லெஃப்ட் ஹேண்டால் எடுக்கணும், எடுத்து தான் கிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ரைட் ஹேண்டில் எடுக்கிறது வந்து சில கெட்ட காரியங்கள், சில கெட்ட சம்பவங்கள் நடக்கும்போது தான் ரைட் ஹேண்ட் எடுத்து விஷ் பண்ணுறாங்கன்றது பண்ணணும். மற்ற நேரங்களில் ஒரு ஃபார்மலாக விஷ் பண்ணுறதோ, ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்கோ கூட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து தான் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அங்கே இருக்குது. ஸோ இதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்போது டெஸ்ட் என்ன பண்ணியாச்சு, லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் முடிச்சப்போ வைசாலி கூப்பிட்டு போட்டு வண்டி வந்துருக்கு. என்ன வண்டி வந்துருக்கு கீழே போய் பார்த்தா லிமோ, நல்ல ஒரு 6 அடி 6 அடி லென்த்துக்கு ஒரு பெரிய லிமோ வந்துருக்கு. அந்த லிமோ வந்து இவங்களுக்கு மட்டும்தான், இவங்க இவங்கப்புறம் நம்ம வைசாலி மனிஷன் பீஸ் பாய் மூணு பேரை மட்டும் கூப்பிட்டு போட்டு ஒரு பெரிய லிமோ வந்துருக்கு. வைசாலி காட்டுறது பெரிய சார் இன்னாந்தேதி இவ்வளோ பெரிய லிமோ எனக்கு மட்டும் ரொம்ப நீங்கள் சந்தோஷப்படுறாங்க சரி பீஸ் நான் வந்து அந்த ஸ்ட்ரிக்டான ஒரு கேரக்டரில் அப்படியே மெயின்டைன் ஆகிறேன். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய எல்லா லேடிஸ்க்கும் ஒரு ஒரு லிமோ கொடுத்துருக்கோம். இதுக்கான காரணம் அவங்க வந்து ஒதுங்கின மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது, ஒரு பார்ஷியாலிட்டி அவங்களுக்குலாம் வந்துடக்கூடாதுன்றதால எல்லாருக்கும் ஒரே மாடல் லிமோவை எல்லாருக்கும் ஒரே பேட்டர்னுமோ ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிமோவில் ஏறிட்டுருக்காங்க, டர்பி நடக்கிற இடம் போகிறாங்க. டர்பி நடக்கிற எங்கன்னு பார்த்தீங்கன்னா லெமூரியாவோட பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பப்ளிக் மீட்டிங் பப்ளிக் இவெண்ட் இருக்கக்கூடிய ஒரு இது மாதிரி மண்டபம் வச்சுக்கலாம், சோலா என்க்ளேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அந்த இடம் வந்து எப்படின்னா ஒரு பெரிய இது மாதிரி ஒரு தனி ஐலாண்டு மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன் ஐலாண்டுன்னு சொல்கிறோம்னா அங்கே எல்லா விஷயமும் இருக்கும். இந்த டர்பி ரேஸ் இல்லையா, ஹார்ஸ் ரேஸ், இந்த ரேஸ் நடக்கிற கோர்ட் இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு பெரிய லான் இருக்கும். அதாவது லான்னா எப்படின்னா நல்லா புல்வெளி போட்டு ஒரு பெரிய இடம் இருக்கும், பிக்னிக் நடத்துறதுக்கு வசதியாக அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்களுக்கு கெஸ்ட்டு தங்கிறதுக்குன்னு தனித்தனி வில்லாஸ் இருக்கும். ஸோ இதுவே ஒரு தனியாக ஒரு தீவு மாதிரி. ஸோ இப்படி ஒரு தனித்தீவாக இருக்கக்கூடிய இந்த சோலா என்க்ளேவ்ங்கிற இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குமே ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ சோலா என்க்ளேவோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டுருக்கப்போ பீஸ்மா வந்து ஒரு சிம்பிள் அட்வைஸ் கொடுக்குறாரு. ப்ரெஸ் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த இடத்துல, ஏன்னா இந்த காம்படிஷன் நடக்கிறது எல்லாமே மக்களுக்கு எப்படி கொண்டு போகிறோம் போகிறாங்க அப்படின்னா ப்ரெஸ் தான் வந்து சோர்ஸ். ஸோ ப்ரெஸ்ஸுக்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதான் மக்கள் உங்களை வந்து நாலு பின்ன எப்படி பார்ப்பாங்க, உங்களை எந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஸ்ஸு தான் வந்து உங்களை உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். ஸோ ப்ரெஸ்ஸுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கேன் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க்கு இப்போது ப்ரெஸ்ஸை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படிங்கிறது பீஸ்மார்க்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா, என்ன மாதிரி கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லி வைசாலி கேட்குறாங்க. அதுக்கு பீஷ்மா சொல்கிறாரு எந்த ப்ரெஸ் சேனல் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அந்த ப்ரெஸ் சேனல்லேருந்து எந்த மாதிரி ரிப்போர்ட்டர் உங்களுக்கு அனுப்புகிறாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வெட்டரன் ரிப்போர்ட்டர் அனுப்புகிறாங்களா இல்லை ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு சேர்ந்த ஒரு ரிப்போர்ட்டர் அனுப்புகிறாங்களா. ஸோ எந்த மாதிரி ரிப்போர்ட்டர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எந்த நியூஸ் சேனல் உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு சொல்லிட்டால் அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் இருக்குது, ஈஸியாக கஷ்டமாக. ஆனால் ஆரம்பத்தில் எப்படின்னா யார் எங்கே இருந்துருக்கீங்க, எந்த ஊரை ரெப்ரசன்ட் பண்ணி வந்துருக்கீங்க, யார் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்கன்ற ஒரு சிம்பிளான டீடைல்ஸ் வரும். அதுக்கே வந்து நீங்கள் ஸ்டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து பீஸ்மேட்டில் வந்துற ஃபஸ்ட் அட்வைஸ் ஃபஸ்ட்டு கேக் ப்ரெஸ் எல்லாம் கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு பீஷ்மா கொடுக்குற அட்வைஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் வந்து உங்கள் மனசில் என்ன படுதுன்றதை சொல்லணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமே கிடையாது. ஏன்னா உங்கள் மனசில் பட்டதை சொல்லிட்டீங்கன்னா அது சில நேரம் கரெக்டாக இருக்கும், சில நேரம் தப்பாக இருக்கும். அதனால் உங்கள் மனசில் பட்டது ஒரு பக்கம் நிறைய கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களையும் வந்து நீங்கள் லெமூரியாவோட ராணியாக நினச்சிக்கோங்க. அந்த கஷ்டமான கேள்விகள் வரும்போது லெமூரியாவோட ராணியாக உங்களை நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த கேள்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம பீஷ்மா சொல்கிறாரு, லெமூரியன் ஆப்பிள்ஸ் வித் லெமூரியன் ஆப்பிள்ஸ். இது சம்மந்தமான கேள்விகள் வந்துச்சுன்னா அந்த கேள்வியை வந்து நீங்கள் சாதாரணமாக இட போட்டக்கூடாது. வைசாலிக்கு ஒரு டவுட், என்னடா இது லெமூரியன் ஆப்பிள்ஸா, எதுக்கு ஆப்பிள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா
அப்போ தான் அந்த மனிஷ் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஆப்பிள் தான் லெமூரியாவோட தேசிய பழம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஸ்டேட் ஃப்ரூட் அந்த மாதிரி. தேசிய பழம்னா நேஷ்னல் ஃப்ரூட் இல்லையா? ஸோ இது ஒரு தனி நேஷன், ஒரு கான்டினென்ட் மாதிரி தான் இப்போ இருக்குது. ஸோ லெமூரியாவோட ஃபேவரட் ஃப்ரூட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிம்பிள் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வயசாரி தெரியுது. ஸோ ஒரு லெமூரியன் ஆப்பிள்ஸ் அப்படின்னா அதுக்கு சம்மந்தமான க்வெஸ்சன் கண்டிப்பாக ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரொம்ப யோசித்து ஆன்சர் பண்ணணும், மக்களை ஏமாத்திருக்கிற ஒரு கான்சியஸான மைண்ட் செட்டோடு தான் ரெடி ஆகிட்ருக்காங்க. சோலா என்க்ளேவ் வந்து வண்டி போயிட்டுருக்கு. அட் லாஸ்ட் சோலா என்க்ளேவ் ரீச் ஆயாச்சு. மனிஷும் பீஷ்மாவும் ஃபஸ்ட்டு இறங்குறாங்க. இறங்கி வைசாலிக்காக டோரை திறந்து விடுவாங்க. வைசாலி வெளியே வராங்க. ஸோ சோலா என்க்ளேவை உள்ள அப்ரோச் பண்ணியாச்சு. அந்த டர்பி ரேஸ் நடக்கக்கூடிய அந்த பெரிய கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த கிரவுண்டு என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ப்ரைட் கலர்ஸில் பிங்க்கு எல்லோரும் சும்மா கண்ணில் பளீர் நடிக்கிற மாதிரி ப்ரைட்டான கலரில் ட்ரெஸ்ஸிங்கு, பெரிய பெரிய தொப்பி மாட்டிருக்காங்க, டிசைன் டிசைனாக நிறைய ஃபெதர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் ஃபெதர்ஸ் வச்சுட்டு பெரிய பெரிய ஷேப்பில் தொப்பி, அவங்க தலை மட்டும் இல்லாமல் முகமே அப்படியே ஃபுல்லாக மூடுறதுக்கு ரொம்ப பெரிய தொப்பியெல்லாம் மாட்டிட்டு ரொம்ப யூனிக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்டர்ஸ், இந்த ப்ரெஸ் பீப்புள் நிறைய பேர் சும்மா எக்கச்சக்க பேர், ஒரு 12-15 ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இந்த வருஷம் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இவெண்ட்டு மெமோரியால், வருஷம் நடக்கிற இவெண்ட்ஸ் தான், ஆனால் இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் இவெண்ட்டுங்கிறதால அது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அதுவும் இல்லாமல் இப்போது இளவரசரோட திருமணம் நடக்கும்போது அதுக்கு நிறைய பேர் இப்போ அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த ஆங்கிளில் இளவரசரோட திருமணத்தை நடத்தி முடிக்க போகிறாங்கன்றப்போ மெமோரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, ப்ரெஸ் பீப்புளுக்கும் சரி, ரொம்பவே எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் ப்ரெஸ் பீப்புள் எக்கச்சக்கமாக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து எல்லோரும் உட்கார வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த வசதிகள் அகாமடேஷன் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அந்த வசதிகள்லாம் பார்க்கும்போது நல்லா வெல்வெட் துணியில் அழகாக டென்ட் கட்டி, இந்த ரெட் வெல்வெட் பிங்க் வெல்வெட்னு நல்லா சில்க் வெல்வெட் துணியில் அப்படியே வழவழவழவன்னு அந்த டென்ட்டு மேலே ரூஃபிங் போட்டுருக்காங்க. அழகாக ரெட் கார்பெட் ஒரு இடத்துல இருந்துச்சு. பாஷா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி குஷன் சோஃபா போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு டென்ட்டும் ப்ரெஸ் பீப்புளுக்கு ஒரு டென்ட்டு, அண்ட் இந்த எல்லா லேடிஸும் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு டென்ட்டு, இந்த லேடிஸ் எல்லாம் உட்காரத்துக்கு ஒரு டென்ட், அண்ட் ப்ரைவேட்டாக ஒரு டென்ட் இருக்குது. அந்த ப்ரைவேட் டென்ட் என்னென்னா, நம்ம ராஜாவும் ராணியும் இளவரசரும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ரெண்டு பேர் உட்காரத்துக்கு ஒரு விஐபி டென்ட் மாதிரி இருக்குது. அந்த விஐபி டென்ட் எங்கே இருக்குன்றது கண்ணு கிட்டது வரைக்கும் தெரியாது. அது எங்கேயோ ஒரு செக்லூட், ஒரு செக்லூடராக ஒதுக்கு போகிறமா ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே நெய் மறந்து போய் அந்த வயசாளி நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து வர்ற விஷயம் ஒன்றே ஒன்று தான். இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ட்ரேட் ஃபேர் வந்த மாதிரி இருக்குது. ட்ரேட் ஃபேர் தான் இவ்வளோ கூட்டம், இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும், இவ்வளோ ஆரவாரம் இருக்கும், ப்ரெஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ நம்ம இந்த நந்தம்பாக்கத்தில் நடக்கிற ட்ரேட் ஃபேர் மாதிரி அவங்க ஞாபகம் போயிருக்கு போலிருக்கு. இதை கேட்டோடனே பீச்மா வந்து செம கோமெண்ட், உங்கள் ஊரில் நடக்கிற அந்த சில்லறத்தனமான ட்ரேட் ஃபேரை போய் இந்த சோஷியல் இவெண்ட்டு கூட கம்பேர் பண்ணுறேன், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக திட்டிடுறாரு. வயசாளிக்கு ஒரு பக்கம் பயந்துடுறாங்க, ஐயோ தப்பாக சொல்கிறோம் போல இருக்கேன். ஸோ அதனால் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பாக பேசிட்டே மன்னிச்சிருங்கன்றாரு. சரி பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கலாம் நல்ல பொண்ணு இருக்கு, பரவாயில்ல அதுவும் சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் இந்த மாதிரி விஷயத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மனிஷும் பீஷ்மாவும் கிளம்பி போகிறாங்க. அவங்களோட பூத்தில் உட்காரத்துக்கு போகிறாங்க. இப்போது வயசாளி வந்து தனியாக இருக்காங்க. தனியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்டர்வியூ பண்ணணும். இன்டர்வியூ முடிச்சிட்ட அப்புறமா தான் மற்ற லேடிஸை போய் பார்க்க முடியும். ஸோ இன்டர்வியூ பண்ணுற அந்த ப்ரெஸ் மீட் ஏரியா கிட்டே விட்டு போயிடுறாங்க. லாஸ்ட்டாக கிளம்பி போகும்போது மனிஷோட கையை பிடிச்சி வயசாளி கேட்குறாங்க, சரி இன்டர்வியூ முடிச்சப்பறம் நான் எங்கே எப்படி போகிறது, இங்கே எங்கேன்னு தேடி வர்றது அப்படின்னு சொல்லி. எங்களை தேடி வந்து நீங்கள் அவசியம் இல்லை, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெண்டு வேலை, ஒன்று ப்ரெஸ்ஸை இம்ப்ரெஸ் பண்ணும், இன்னொன்று ராணியை இம்ப்ரெஸ் பண்ணும். ப்ரெஸ்ஸை இம்ப்ரெஸ் பண்ணி முடித்தோடனே ராணியை இம்ப்ரெஸ் பண்ணோன்னா ராணியை தேடி போங்க, அவங்க வந்து பிங்க் கலர் டென்ட்டில் இருப்பாங்க. ராணி மட்டும் கிடையாது, ராணி அவங்க கூட வந்து அவரோட ஹஸ்பண்ட் ராஜாவும் இருப்பார், இளவரசரும் இருப்பார். ஸோ அவங்க எல்லாமே அந்த அரசாங்கத்தை சம்மந்தப்பட்ட எல்லா ஆட்களும் பிங்க் கலர் டென்ட்டில் இருப்பாங்க, நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்லிவிட்டு கிளம்பிட்டார். ஸோ ப்ரெஸ் மீட் நடக்கிற இடத்துக்கிட்ட நெருங்கி நெருங்கி போகிறாங்க. ப்ரெஸ் அப்படியே வைசாலியை சுற்றி நின்றுட்டாங்க. ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புது அது இல்லையா, ஒரு புதுமுகம், அதாவது லெமூரியாக்கும் லெமூரியாவோட வரலாற்றுக்கும் லெமூரியா மக்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு புதுமுகம் லெமூரியா தேடி வந்துட்டாங்கன்றப்போ ப்ரெஸ்ஸும் சரி மக்களும் சரி ரொம்பவே ஆரம்பமாக ரொம்ப எதிர்பார்த்துப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே அவங்கள இன்னும் இன்னும் வந்து பதட்டம் அடைய வைக்கும். எங்கே ப்ரெசிடென்ட் எதுனா தப்பாக சொல்லிட போகிறனோ, மக்கள் என்ன தப்பாக பார்த்துட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ளே வருது. அந்த பதட்டம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியே காமிச்சாங்க, ஒரு காம முகத்தில் ஒரு சிரிப்பை வச்சுட்டு ப்ரெஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி, லெமூரியா லைவ் அப்படிங்கிற நியூஸ் சேனல் வந்து த்ருவ் பூபாலன் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வியை கேட்குறாரு, சிம்பிளாக கேட்குறாரு, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, என் பேர் வைசாலி கிருஷ்ணன், நான் வந்து சென்னையிலேருந்து வரேன், நான் வந்து இந்த பத்ரா ஃபேமிலியை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், மணிஷ் பத்ரா அண்ட் பீஷ்மா பத்ரா அப்படின்னு இந்த பத்ரா ஃபேமிலியை ரெப்ரசன்ட் பண்ணி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, உங்கள் கதையை சொல்லுங்கள், அந்த கதையை வந்து ஒரு ஒன் லைனில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒன் லைனில் சொல்கிறதுன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு வைசாலி யோசிச்சு அப்படின்ற அவங்க சொல்கிறாங்க. ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரணமான பொண்ணு தான், ஆனால் இந்த ஊருக்கு என்னால் முடிஞ்சிருக்கு நல்லதை செய்யணுன்ற ஒரு பெரிய மனசோடு வந்திருக்கேன், அந்த நோக்கத்தோடு தான் இந்த போட்டியில் நான் கலந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இது மூலமாக ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு வைஷாலி மேல். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப். அதுக்கடுத்து என்னென்னா, அதே த்ருவ் பூபாலன்கிட்ட வந்து இன்னொரு கேள்வி வருது, நிறைய வதந்திகள் வந்திருக்கு வைஷாலி அவர்களே, இந்த மாதிரி நீங்கள் வந்து இளவரசர் அர்ஜுனோட ஃபேவரட்டான ஒரு போட்டியாளர், உங்களுக்குன்னு வந்து ஒரு தனியாக உங்களுக்குன்னு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ஃபேவரட்ன்றதால உங்களை மட்டும் ஒரு ஸ்டெப் மேலே ஏறி கவனிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய வதந்திகள் வருது. இந்த வதந்திகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் மற்ற போட்டியாளர்கள் மற்ற பெண்களை தாண்டி நீங்கள் ஏன் ரொம்ப வித்தியாசமானவங்க, நீங்கள் ஏன் வந்து தனித்து நிற்கிறீங்க, நீங்கள் ஏன் லெமூரியாவோட வருங்கால ராணியாவுக்கான தகுதி இருக்குது, எப்படி நீங்கள் வந்து மற்றவங்களை தனித்து நின்று நிற்கிறீங்க, நின்று ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு திறமை தனித்திறமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, வதந்திகள் இருக்கலாம் ரைட், ஓகே, ஆனால் நான் பர்சனலாக பார்த்த வரைக்கும் அர்ஜுனுக்கு வந்து இளவரசர் அர்ஜுனுக்கு வந்து இந்த தமிழ் வரலாறு, சங்கத்தமிழ் வரலாறு, அப்புறம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல வகையான என்ன சொல்றது மான்யூமெண்ட்ஸ், சில சிற்பங்கள், அதாவது இந்த தஞ்சை பெரிய கோயில், இந்த மாதிரி நிறைய இடங்கள் தமிழ் வரலாறு சம்மந்தப்பட்ட பழம்பெரும் இடங்கள், அதெல்லாம் இப்போ வந்து சுற்றுலாத்தலமாக மாறியிருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் வந்து அந்த தமிழ் வரலாற்றுக்கு ரொம்பவே சார்ந்திருக்கக்கூடிய சில இடங்கள் இருக்குது, அது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறது, அது எல்லாமே அவருக்கு பிடிக்கும். அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சது வள்ளுவர் கோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அதோட அவரோட ஆசைகள் என்னோட ஆசைகளாகவே இருக்குது, ரொம்பவே ஒத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தேவைப்பட்ட அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, ஒரு நல்ல விதத்தில் தான் கிடச்சிருக்குறாங்க. ஸோ அவர் சார்பாக அவரோட அவரோட சேனலுக்கு சார்பாக வைசாலியை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, சிரிச்சிட்டே போஸ்ட் கொடுத்தாச்சு, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்த ப்ரெஸ் சேனல்லேருந்து வராங்க ட்ரெண்ட் செட்டர்ஸ், ட்ரெண்ட் செட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேஷன் மேகசின் லெமூரியாவில் பரவலாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஃபேஷன் மேகசின் வந்து அனிதா சம்பத் அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வராங்க. அவங்க கேட்குறது என்னென்னா, லெமூரியாவில் நீங்கள் இது வரைக்கும் வாழ்ந்ததில்லை, லெமூரியாவுக்கும் உங்களுக்கு எந்தவித சம்பந்தம் கிடையாது, நீங்கள் வந்து இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வெளியாள் தான், நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாரினர் மாதிரி. அப்போது ஒரு வெளியால் நீங்கள் லெமூரியாக்குள்ளே வந்துருக்கீங்க, லெமூரியா பற்றியும் நாட்டு மக்கள் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, லெமூரியா அப்படிங்கிறது நகரம் மாநிலமும் சரி சுற்றி இருக்கக்கூடிய பல ஊர்கள் பார்க்க ரொம்ப அழகாக நல்ல செழிப்பாக இருக்குது, மக்களும் ரொம்ப அன்பாக எனக்கு வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் என்னை வந்து நான் ஒரு வருங்காலத்தில் நான் ராணியாக இருந்தேன்னா என்னை நல்லபடியாக வரவேற்பாங்க, என்னை சந்தோஷமாக ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன அந்த வருங்கால ராணின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் தகுதியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் தகுதி குவாலிட்டிஸ் வேணும், அந்த குவாலிட்டிஸ்லாம் என்னென்ன குவாலிட்டிஸ் அது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையவே இருக்குது, தேவையானது ரெண்டே விஷயம். ஒன்று அன்பாக இருக்கணும். அன்புன்றது எப்படின்னா, என்னதான் நம்ம நாட்டு மக்கள் மேலே தப்பு நடந்திருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்யணும், அவங்கள வந்து பாதுகாக்கணும், அவங்கள என்றைக்குமே கண்கணங்க வைக்கக்கூடாது, அதுதான் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இன்னொன்று சிம்பிளாக எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும், அதாவது பணக்காரர்களை மட்டும் சம்மந்தப்படுத்தியோ ஏழைகளை தாழ்த்தியோ நம் அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி சில நல்ல விஷயங்கள் செய்யும் போதோ சில ரூல்ஸ் சில புது புதுசு புதுசாக சில விதிமுறைகள் கொண்டு வரும்போது அது எல்லா மக்களுக்கூடிய நல்லபடியாக ஒத்துப்போகணும், எல்லா மக்களும் அதை ஏற்றுக்கணும். சில மக்கள் அதை ஏற்றுக்கலைன்னா அவங்கள ஏற்றுக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி சில மாற்றங்கள் அந்த விதிமுறைகளில் பண்ணணும். இதனால் நாட்டு மக்களுக்கு இந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதே நேரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய நம்ம அமைச்சர்கள் இந்த அமைச்சரவைக்கும் எந்த விதமான ஒரு தேவையில்லாத ஒரு பாரம் தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, கடந்த பல வருஷங்களாக லெமூரியாவில் ஆப்பிள் விளைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு, இது பற்றி உங்களோட கருத்து என்ன? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ராணியாக இருந்தீங்கன்னா இதை எப்படி நீங்கள் கையாள்வீங்க, இந்த சூழ்நிலையை இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி கேள்வி வந்துருக்கு, ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்து பத்திரமா பதில் சொல்லணுன்றது வைசாலியோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக அந்த கேள்வி இருந்துச்சு. முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, முதல்ல நான் வந்து மக்களை ஓரளவுக்கு திடப்படுத்தி சமாதானப்படுத்துவேன், சரி எதிர்பார்க்காம நடந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வழிமுறையை சொல்லுவேன், அவங்களோட மறுவாழ்வுக்காக அந்த விவசாயிகளோட மறுவாழ்வுக்காக ஒரு குழு அமைச்சு, ஏன் இவ்வளோ வருஷமாக ஆப்பிள் விளைச்சல் கம்மியாக இருக்குது, எதனால் அவங்க பயன்படுத்துகிற அந்த மருந்தாலையா, விளைச்சலுக்கு பயன்படுத்துகிற அந்த ஃபர்டிலைசர் மருந்தாலையா, இல்லை அவங்க இருக்கக்கூடிய நிலத்தில் இந்த நீர் சத்து கம்மியாக்கா, இல்லாட்டி சரியான ஒரு கிளைமேட் சரியில்லையா, சரியான கிளைமேட் அமையலையா, என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற தீர்வுகளை வடிவமைச்சு எல்லா பிரச்சனையும் தீர்த்து கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட அந்த விவசாயிகளை சந்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நல்ல செய்தி வந்து ஒரு திட்டமாக கூட இருக்கலாம், ஒரு மறுவாழ்வு திட்டம் அந்த மாதிரி கூட இருக்கலாம், என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் முதல்ல மக்களுக்கு ஆறுதலை சொல்லி அதுக்கேற்ற வழிமுறைகளை கண்டுபிடிச்சி தீர்வை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சரி செஞ்சு அவங்க சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா விதமான கேள்விகளுக்கும் ரொம்ப நல்லாவே பதில் சொல்லிட்டு ப்ரெஸ்கிட்டையும் சரி மக்கள்கிட்டையும் சரி ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருச்சு. இப்போ ப்ரெஸ் எல்லோரும் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு பட்டம் வைக்கிறாங்க, ஏன்னா ஹெட்லைனில் வரணும், ஃப்ளாஷில் வரணும். இவங்க ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே சேர்ந்து வைசாலி கேட்கக்கூடிய ஒரு பேர் என்னன்னா மிஸ்டீரியஸ் மெட்ராஸ். ஏன்னா தன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி பெருசாக எதுவும் சொல்லலை, அது மட்டும் இல்லாமல் தன்னோட நல்லாட்சி எப்படி இருக்குன்றதுல ஒரு சின்ன உதாரணம் காமிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களை பற்றி சரியாக சொல்லலை ப்ரெஸ் பீப்புள் கிட்ட. ஸோ அதனால் ஹெட்லைனாக எல்லா ப்ரெஸ் சேனலும் வச்சுருக்கக்கூடிய பேர் வைசாலிக்கு என்னென்னா மிஸ்டீரியஸ் மட்ராஸ், ஒரு ஒரு மாயம் அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரெஸ் பீப்புளை ஒரு நல்ல விதத்தில் சந்தோஷப்படுத்தி இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போது மணி சொன்னால் அந்த பிங்க் கலர் டென்ட்டு அடுத்து நம்ம வேலை குவீனை தான் ராணியை தான் பார்க்கணும், அவங்கள பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிங்க் கலர் டென்ட் எங்கே இருக்குது இருக்குன்னு தேடிக்கிட்டே போகிறாங்க. போகிறாங்க போகிறாங்க போயிட்டே இருக்காங்க, எங்கே கண்டுபிடிக்கவே முடியல, தொலைஞ்சு போயிட்டாங்க. உள்ளே போய் 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 பார்த்தா கடைசியில் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த குதிரைங்களை தான் கட்டி வைக்கிற இந்த கொட்டாய், அந்த குதிரை கொட்டாய்க்குள்ளே போயிட்டுங்க. போய் பார்த்தா அங்கே ஒரு குதிரை, எல்லா இடமும் காலி இருக்குது, ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு குதிரை, கருப்பு கலரில் அந்த குதிரை இருக்குது. வைசாலி புது ஆள் இல்லையா, ஸோ வர்றதை பார்த்தா அந்த குதிரை வந்து கூணி குறுகி பயந்து உள்ளே உக்காண்டிருக்கு, அதோட கூண்டுக்குள்ளே உக்காண்டிருக்கு. பயத்தில் அந்த குதிரைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கதவை உடச்சிட்டு விடுறாங்க. நான் ஆக்சுவலாக பார்த்தா அந்த குதிரையோட கூண்டு கதவு வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, தாப்பால் சரியாக போடணும், அதனால் சும்மா எடுத்த அந்த குதிரை லைட்டாக ஆட்டினதுலே திறந்துடலாம். ஆனால் அது பயத்தில் கதவை உடச்சிட்டு வெளியே ஓடி வருது, வைசாலியை நோக்கி ஓடி வருது. வைசாலி பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, தப தப தபன்னு ஓடுறாங்க ஓடுறாங்க. என்னடான்னு பார்த்தா காற்றுல அந்த கொட்டாயோட கதவும் அடைச்சிக்கிச்சு டொங்குன்னு. ஐயையோ காற்றுல கதவும் மூடிடுச்சே, என்னடா பண்ணுறது, கதவுக்கிட்டே இப்படியே நடுங்கிட்டு நிற்கிறாங்க. குதிரை ஓடி வருது ஓடி வருது, பயத்தில் என்ன பண்ண தெரில அப்படியே அந்த நடுங்கிட்டு நிற்கிறாங்க. குதிரைக்கிட்ட வர வர அவங்களுக்கும் பயம் ஜாஸ்தியாகுது. ஒரு சூழ்நிலையில் குதிரைக்கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு, இன்னும் கொஞ்சம் விட்டால் மோதிடும். அந்த ஒரு அந்த பயத்திலே கண்ணை மூடிட்டு தன்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் டொப்புன்னு குதிச்சிடுறாங்க. குதிச்சிட்டாங்க, என்ன நடந்துச்சு ஒன்றும் புரியல. பார்த்தா ஒரு வெக்கப்போ இருக்குள்ளே குதிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பார்த்தா கதவு வந்து தடாரம் திறந்துருக்கு, குதிரை வந்து அமைதியாக அப்படியே ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்கு. யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம தர்மா, தர்மாங்கிறவன் நம்ம அர்ஜுனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். தர்மா அங்கே நின்றுட்டுருக்காரு, குதிரையை வந்து அப்படியே அதோட முகத்தை அப்படியே தடவி போ போ ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதியாக்கி அப்படியே சாந்தமாக்கிட்டாரு. குதிரை தான் அமைதியாகிடுச்சு. அப்படியே குதிரையை கூட்டு போய் அதோடய கூண்டில் கூட்டு போய் கட்டி இந்த வாட்டி சரியாக அந்த ஒரு கூண்டோட கதவுக்கு தாப்பால் போட்டு எல்லாம் பண்ணி பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்துட்டார். வைசாலி வந்து இந்த வக்கப்போ மூட்டையில் விழுந்துட்டாங்க, பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம தர்மா ஒரு கை கொடுக்குறது, கை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வெக்கப்போர்லேருந்து ஏஞ்சிக்கிறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய தன்னோட அந்த வெக்கப்போர் சின்ன 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 அந்த வெக்கப்போரோட அந்த துகள்கள் அதெல்லாம் வந்து தன்னோட முடியில் ட்ரெஸ்ஸெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, அதெல்லாம் தொடச்சி கிடச்சி தட்டி கட்டி எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு ஓகே ஆகிட்டாங்க. தர்மா பார்க்குறாரு, ஒன்றும் இல்லையே நல்லா இருக்கீங்களா, அடிக்கடி எதுனா பண்ணுறேன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப தேங்க்ஸ் நான் காப்பாற்றினதுக்கு, தேங்க்ஸ்லாம் சொன்ன அவசியம் இல்லை, நான் உங்கள் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன். ஏன் பின்னாடி வந்தீங்களா, ஏன் பின்னாடி எதுக்கு வரீங்க அப்படின்னு பேசுகிற ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. ஏன்னா என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஒட்டே கோவமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தர்மா வந்து இருங்க 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 அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தர்மா வந்து அப்படியே பண்ணுறாங்க. நான் ஒன்றும் உங்களை வந்து ஃபாலோ பண்ண எனக்கு எண்ணம் கிடையாது, அர்ஜுன் தான் வந்து உங்களை பின்னாடியே நின்று பார்த்து ஃபாலோ பண்ணி எங்கன்னா தொலைஞ்சிட போகிறாங்க, அப்படியே கையோட கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க, உங்களை வந்து ஸ்பெஷலாக பார்த்துக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு வைசாலிக்கு ஒரு வித்த ஷாக், என்னடா அர்ஜுன் வந்து நம்ம ஸ்பெஷலாக பார்த்துக்க சொல்கிறாரு, நம்ம மேலே அவ்வளோ அக்கறையா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க அர்ஜுன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை அந்த ஒரு லவ் காதல் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகுது. முகம் அப்படியே சிரிக்கிறாங்க, ரொம்ப மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க, அப்படியே ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. ஏன் என்ன இப்போ அவ்வளோ பர்சனலாக என்னையே பார்த்துட்டு சொன்னார், அது என்ன கேட்டால் எனக்கு எப்படிங்க தெரியும், அவன் சொன்னான் நான் செஞ்சேன் அவனை தான் அப்படின்னு தர்மா சொல்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறீங்க, குதிரைக்கொட்டையில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு வந்து வைசாலி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ப்ரெஸ்ஸில் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தேன், என்கிட்ட மனிஷ் வந்து இந்த பிங்க் கலர் டென்ட்டில் தான் ராஜா ராணி இளவரசர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அந்த பிங்க் கலர் டென்ட்டை தேடி தேடி போனேன், போயிட்டே இருக்கும்போது வழி தொலைஞ்சு போய் வழி தெரியல, தொலைஞ்சிட்டேன், தொலைஞ்சு போனதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஏங்க அவங்க வந்து பிங்க் கலர் டென்ட்லலாம் இல்லை, ஒயிட் கலர் டென்ட்டில் இருக்காங்க, நான் அங்கே தான் இருந்தேன், நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்கும்போது பார்த்தோம்னா அதே மாதிரி ஒயிட் கலர் டென்ட்டில் ராஜா ராணியெல்லாம் உட்காந்துருக்காங்க. இளவரசர் அங்கே இல்லை. என்னங்க இளவரசர் அர்ஜுன் இங்கேன்னு இங்கே தானே இல்லை, அர்ஜுன் வந்து தனியாக ஒரு டென்ட் வச்சுருக்கான், மேலே பால்கனியில் ஒரு டென்ட் இருக்குது, நானும் அர்ஜுனும் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதில் உங்களை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்காரு இல்லையா, மனிஷ் கூப்பிட்டு வந்தா இல்லையா, ஸோ மனிஷ் நான் அர்ஜுன் நான் மூணு பேரும் தனியாக வந்து மேலே பால்கனியில் எங்களுக்குன்னு ஒரு விஐபி டென்ட் மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா பால்கனியிலேருந்து பார்க்கும்போது ரேஸும் ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுக்கும் நல்ல தனியாக இருக்கிறோம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நாங்கள் மூணு பேரும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது வைசாரிக்கு வந்து ஒரு ஐடியா வருது, இதை சாக்கா வச்சு நம்ம உள்ளே போயிடலாம், ப்ரைவேட்டாக இருக்காங்க, ஸோ இதை சாக்க வச்சு அர்ஜுனை நம்ம வந்து ஒரு ஆங்கிளில் இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிளானோட உள்ளே போகிறாங்க. போயிட்டு தர்மா கிட்டே சொல்கிறாரு நம்ம வைசாலி, நானும் உங்கள் கூட வரேன், நான் அந்த விஐபி டென்ட் வரேன் எப் இல்லைங்க கஷ்டம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தர்மா சொல்கிறார். ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போங்க, என்னை நம்புங்க, கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நான் இதை வர்றதால நான் என்ன வந்து என்னை ஜெயிலில் போட போகிறாங்களா இல்லை என்ன அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை இல்லை அவர் என்னை வந்து ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு, ஸ்பெஷலாக கேர் பண்ணியிருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி நான் அவர்கிட்ட தேங்க்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் சொல்ல வேணாமா, அதுக்காக வச்சு என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தர்மாட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. தர்மாவை யோசித்து சரி நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போது அடுத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியே இந்த டர்பி ரேஸ் நடக்கக்கூடிய அந்த கிரவுண்டில் அர்ஜுன் இருக்கக்கூடிய அந்த விஐபி டென்ட் அதுக்கு பக்கத்துலேயே நிற்கிறோம். நம்ம தர்மா வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஐபி கார்டு ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ்லாம் வச்சுருக்காரு, யாருன்னா வரணும் இப்போ ராஜாவோ ராணியோ அவங்கள பார்க்க வரணும்னா அந்த கார்டு அவர் தான் கொடுப்பார். ஸோ அந்த கார்டை வந்து அந்த கார்ட்ஸில் ஒரு விஐபி கார்டை வந்து வைசாலி பேரை மார்க்கரில் எழுதி கொடுக்குறாங்க. அந்த கார்டையும் எடுத்துக்கிட்டு செக்யூரிட்டிகிட்ட காமிக்கிறாங்க, செக்யூரிட்டி உள்ளே விட்டாச்சு, அர்ஜுனோட அந்த ப்ரைவேட் டென்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இதுக்கு மத்திய தர்மா வந்து சாப்பிட்றதுக்கு நான் அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிடுறேன். ஸோ அர்ஜுன் வந்து அந்த ரேஸ் நடக்கக்கூடிய அந்த ஒரு ட்ராக் இருக்கு இல்லையா, குதிரை ரேஸ் நடக்க அந்த ட்ராக், அந்த ட்ராக்கே ரொம்ப உன்னிப்பாக பார்த்துருக்காரு, ரேஸ் இன்னும் ஆரம்பிக்கல, அந்த காலி ட்ராக்கை அப்படி ஒத்து பார்த்துட்டு ஏதோ உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு இல்லை. டக்குன்னு நம்ம வயசாளி வந்து தோளில் கை வச்சுருக்காங்க, இப்படி கை வச்சு என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அப்படியே அந்த ஒரு ஷாக்கில் திரும்பி பார்க்குறாங்க. வைசாலி நிற்கிறது பார்க்குறாரு, அப்படியே ஒரு முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், வைசாலி நான் உங்களுக்கு எதிர்பார்க்கல, எப்படி வந்தீங்க, எப்படி நீங்கள் இங்கே எவ்வளோ நேரம் ஆச்சு வந்து ட்ரெஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னு அடுத்த கேள்விங்களை கேள்வி கேட்டு அப்படியே வைசாலி ப்ரெஸ் பண்ணு, வைசாலி சிரிச்சுக்கிட்டேன், ஓகே 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 டென்ஷன் ஆகுதுங்க டென்ஷன் ஆகுதுங்க, நான் நல்லாயிருக்கேன், மனிஷ் தான் எனக்கு தான் பத்திரமா கூப்பிட்டாங்க, ப்ரெஸ்ஸுக்கிட்டேயும் பேசிட்டேன், ப்ரெஸ்ஸும் சந்தோஷமாக இருக்காங்க, உங்களை தேடி தான் வந்து போனேன், இந்த மனிஷ் பையன் வந்து பிங்க் கலர் டென்ட்டை தேடி போங்கண்ணா, பிங்க் கலர் டென்ட்டை தேடி போய் நான் குறைஞ்சி போயிட்டேன், குதிரைக்கோட்டையில் மாட்டிக்கிட்டோம், தர்மா தான் என்னை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அர்ஜுனுக்கு கேட்டு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க, ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாரையும் பற்றி தான் யோசிச்சுருந்தேன், இந்த ரேஸ் பற்றி, இப்போ நடக்கிற இந்த போட்டி, இங்கே கலந்துக்கிற லேடிஸ் எல்லோரும் பற்றி, முக்கியமாக உங்களை பற்றி தான் யோசிச்சுட்ருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னை பற்றி யோசிச்சுட்ருந்தீங்கன்னா எப்படி, ஆமாம் சென்னையில் மீட் பண்ணதுலேருந்து, சென்னையில் மீட் பண்ணது ஒரு மறக்க முடியாத விஷயம், அந்த ஒரு நைட் வந்து இந்த இளவரசர் லெமூரியாவை ஆட்சி புரிகிறது அந்த விஷயம்லாம் ஓரம் கட்டிட்டு ஒரு சாதாரண மனுஷனாக தன்னோடய வாழ்க்கையை எவ்வளோ சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத அந்த ஒரு நைட்டில் என்னை புரிய வச்சுட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதை கேட்டு நம்ம வயசாளிக்கும் அப்படியே மனசெல்லாம் உருக்கி ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அது வெளியே டக்குன்னு கான்சல் மாட்டாங்க, உள்ளுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது கரெக்டாக இந்த குதிரைகள் எல்லாமே கரெக்டாக அந்த ஸ்டார்டிங்லேருந்து நிற்க வச்சு ரெடியாக வைக்கிறாங்க. ஒரு ஒரு குதிரையோட பேரும் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த குதிரை இத்தனை வருஷம் ரேஸ் நடக்கும், இத்தனை வருஷமே இந்த ரேஸில் கலந்துட்டுருக்கு, இது வந்து இந்த குதிரையோட இத்தனாவது ரேஸ் அப்படின்னு எத்தனை ரேஸ் கலந்துருக்கு, எத்தனை ஜெயிச்சிருக்குன்ற ஒரு ஒரு குதிரையோட இந்த ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் அர்ஜுன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு குதிரை ரேஸ்னாலே சாதாரணமாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிக்குமா, இந்த ரேஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி வைசாலியை கேட்குறாங்க. வைசாலி அதுக்கு என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரேஸ் ஓட்டமாக பிடிக்கும், எனக்கு இன்னொரு விஷயம் இந்த ரேஸில் பிடிக்கணும்னா அது இந்த குதிரைங்க தான், பார்க்க ரொம்ப அழகா, ஒரு ஒரு குதிரையும் ஒரு ஒரு இடத்துல ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அர்ஜுன் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அழகான குதிரையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா இந்த ஜெயிக்கிற குதிரைக்கு வந்து அந்த குதிரையை வளர்க்குறவருக்கு ஒரு சன்மானமாக ஒரு குறிப்பிட்ட ரொக்கம் பரிசாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த குதிரையை வந்து நல்லா பெரிய மாலை ஒன்று போடுவாங்க, பூக்களில் அந்த பூக்கள் எல்லாம் தூவி அந்த குதிரையோட வெற்றியை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி, இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு அப்படின்னு அடிச்சு சொல்கிறேன். கரெக்டாக இந்த நேரம் பார்த்து தர்மா உள்ளுக்கு வராரு, சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காரு, குடிக்கிறதுக்கு ஜூஸ், சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பிளேட் கொடுக்குறாரு, ஒரு சின்ன பாட்டிலில் ஜூஸ் கொடுக்குறாரு. எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பிட்டு பேசிகிட்டே இருக்காங்க, ஜாலியாக பேசிட்டாங்க. கரெக்டாக வந்து நம்ம தர்மா வந்து சொல்கிறாரு, சரி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குதிரை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குதிரையை கட்டுரு, ஒரு கருப்பு கலரில் அதோட நெத்தியில் அழகாக ஒரு பூ மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு பூ மாதிரி ஒரு சின்ன கிரீடம் மாதிரி செஞ்சு அதோட தலையில் மாட்டியிருக்காங்க. அந்த கருப்பு கலர் குதிரைக்கு பெட்டு வைக்கிறது. அந்த குதிரையோட பேர் வந்து என்னென்னா மடகாஸ்கர் ட்ரீம். எஸ், மடகாஸ்கர் ட்ரீமுங்கிற ஒரு கருப்பு கலர் குதிரை. அந்த கருப்பு கலர் குதிரையோட தலையில் பூக்களால் செஞ்ச ஒரு கிரீடம் இருக்குது, அந்த குதிரை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி தர்மா ஒரு பெட் வைக்கிறாரு. அர்ஜுன் இன்னொரு பக்கம் ஒரு பெட் வைக்கிறாரு. என்னென்னா அதே வரிசையில் சில்வர் கலரில் ஒரு குதிரை இருக்குது, அந்த சில்வர் கலர் குதிரை தான் ஜெயிக்கும்னு சொல்லி அர்ஜுன் பெட் வைக்கிறாரு. அந்த சில்வர் கலர் குதிரை பேர் வந்து ட்விலைட் டேஷ். எஸ், ட்விலைட் டேஷ். அந்த சில்வர் கலர் குதிரை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் பெட் வைக்கிறாரு. ஸோ இப்போ இங்கே ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பெட்டிங் நடக்குது, தர்மாக்கும் அர்ஜுனுக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி வைசாலி கேட்குறாங்க. ஸோ இந்த பெட்டுனால என்ன லாபம் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அர்ஜுன் சொல்கிறாரு, இந்த பெட்டில் ஜெயிக்கிறவன் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, தோக்குறவனை புஷ்அப்ஸ் பண்ண வைப்போம், அந்த புஷ்அப் பண்ண நேரத்தில் ஜெயிக்கிறவன் புஷ்அப் பண்ணுறவனோட முதுகு மேலே ஏறி உட்காந்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான ஜாலியாக இருக்கும், இது நாங்கள் எப்போவுமே பண்ணுறது தான், வருஷம் வருஷம் இந்த குதிரை ரேஸ் நடக்கும்போது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பெட் வச்சுப்போம், எந்த குதிரை ஜெயிக்குதோ அப்போது தோக்குறவன் புஷ்அப் பண்ணுறதும் ஜெயிக்கிறவன் மேலே ஏறி உட்காடுறதும் அந்த வெயிட்டையும் தாங்கி அவன் ஒரு நாங்கள் சொல்கிற வரைக்கும் அந்த புஷ்அப்ஸ் பண்ணிட்டு இருக்கணும், ஒரு ஜாலியாக இருக்கும் இந்த பெட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல அர்ஜுன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்ன ட்விஸ்ட்னா, இப்போ தோக்குறவன் சாதாரணமாக புஷ்அப் பண்ணுறான் இல்லையா, புஷ்அப் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெயிக்கிறவன் தான் ஏறி உட்காரணும். ஒரு சேஞ்சுக்கு நம்ம கூட புதுசாக வந்து வைசாலி கூட இருக்காங்க இல்லையா, தோக்குறவன் வைசாலியை வந்து முதுகில் ஏறி உட்கார வச்சுக்கணும், உட்கார வச்சுக்கிட்டு புஷ்அப் பண்ணணும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றாரு. தர்மாவும் அக்செப்ட் பண்ணிட்டாரு, அர்ஜுனும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, குதிரை ரேஸ் விசில் அடிக்கிறாங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெண்டு எல்லா குதிரையும் அந்த ஸ்டார்டிங் வந்து பிச்சுக்கிட்டு கடகடை மூடிட்டு இருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, அர்ஜுன் பெட் வச்சு அந்த ட்விலைட் டேஷோட குதிரை ரொம்பவே வேகமாக ஆரம்பிச்சு ஆரம்பத்திலே டக்குன்னு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்கு. மொத்தம் 3 ரவுண்டு அந்த ட்ராக் சுற்றி ஓடணும். ஸோ ஆரம்பமே பார்த்திங்கன்னா அர்ஜுனுக்கு தான் ரொம்ப அட்வான்டேஜ், கடகடை எல்லா குதிரையும் சுற்றி சுற்றி ஓடுது. ஃபஸ்ட் லேப் முடியும் போது அர்ஜுன் பெட் பண்ண குதிரை தான் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது லேப் முடியும் போது அர்ஜுன் பெட் பண்ண குதிரை தான் ஃபஸ்ட்டு, இந்த 3வது லேப்பு பாதி சர்க்கிள் முடியும் போது தர்மா பெட் பண்ண அந்த மடகாஸ்கர் ட்ரீம்ங்கிற கருப்பு கலர் குதிரை கரெக்டாக இந்த சில்வர் கலர் குதிரை கிட்ட வருது. கரெக்டாக அந்த டேர்னிங் இருக்கும், ஒரு யூ ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேர்னிங்கில் கரெக்டாக அந்த ட்விலைட் டேஷை வந்து கடந்துருச்சு. யார்? மடகாஸ்கர் ட்ரீம்ன்ற அந்த கருப்பு கலர் குதிரை ட்விலைட் டேஷுங்கிற அந்த சில்வர் குதிரையை தாண்டியாச்சு, தாண்டி லீட் எடுத்தாச்சு. இப்போது அந்த கருப்பு கலர் குதிரை தான் ஃபஸ்ட்டு. தர்மாவுக்கு ஒரே சந்தோஷம், நான் பெட் பண்ண குதிரை ஃபஸ்ட்டு வரப்போகுது அப்படின்னு. கரெக்டாக ஃபினிஷ் லைன் நோக்கி எல்லா குதிரையும் வருது. ஃபஸ்ட்டு வர்றது மடகாஸ்கர் ட்ரீம் அந்த கருப்பு கலர் குதிரை, செகண்ட் வர்றது ட்விலைட் டேஷ் அந்த சில்வர் குதிரை. ரெண்டு குதிரையும் கரெக்டாக என்ன சொல்கிறது, ஒரே நோக்கத்தில் ஒரே ஸ்பீடில் ஒரே மாதிரி தான் கட 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 கடன் ஓடி வராங்க. சரியாக ஒரு 150 மீட்டர் தான் இருக்கும் ஃபினிஷ் லைனுக்கு, ஓடி வராங்க. அப்படியே ஒரு ஒரு இன்ச்சு கூட மாறலை, ஒரு இன்ச்சு கூட யாரும் முன்ன பின்ன இல்லை, ஒரே லைனில் வராங்க. கரெக்டாக ஒரு 50 மீட்டர் இருக்கும்போது அந்த கருப்பு கலர் குதிரை சர்ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் ஒரு ஸ்பீட் எடுத்து டக்குன்னு முன்னாடி வந்துட்டு லாஸ்ட் மினிட்டில், லாஸ்ட் மினிட்டுன்னு சொல்ல லாஸ்ட் செகண்ட், லாஸ்ட் செகண்டில் வந்து அந்த மடகாஸ்கர் ட்ரீம்ங்கிற அந்த கருப்பு கலர் குதிரை ஜெயிச்சிச்சு. பெட்டுப்படி தர்மா வின் பண்ணிட்டார். ஸோ தர்மா வின் பண்ணதால் என்ன ஆயிடுச்சு, தோத்தது நம்ம அர்ஜுன். ஸோ இப்போ அர்ஜுனை வந்து புஷப் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. புஷப் அந்த பனிஷ்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த பெட்டோட அந்த புஷப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த ரேஸ் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா, ஜெயிச்ச அந்த மடகாஸ்கர் ட்ரீம்ன்ற கருப்பு கலர் குதிரையை ரோஜா பூவால் செஞ்ச மாலைகள் மாலையை போட்டு உதிரிப்பூ, உதிரியாக இருக்கிற அந்த ரோஜா பூவெல்லாம் தூவி அந்த குதிரைக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மரியாதையை பண்ணி அந்த குதிரையை வளர்க்குறவருக்கு 10,000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து கௌரவப்படுத்தி அந்த ரேஸ் அங்கேயும் முடிச்சிடறாங்க. எல்லாம் குதிரைகளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க குதிரை கொட்டைக்கு. இப்போ அர்ஜுன் வந்து பெட்டு தோத்துட்டாரு, புஷப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதால தான் போட்டுக்கக்கூடிய அந்த கோட் ஷர்ட் எல்லாம் கட்டுது. ஏன்னா அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் போகணும், இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த இன்னொரு ஃபங்க்ஷன் போகும்போது இந்த சட்டை இதெல்லாம் வந்து வேர்த்துட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தன்னோடய கோட்டு ஷர்ட்டெல்லாம் கட்டிடுறாரு. பேண்ட்டோடு தான் இருக்குது, பேண்ட் மட்டும் இருக்கும், பேண்ட்டையும் கட்டணும் ஒரு மாதிரியும் இருக்குது. கோட்டும் ஷர்ட்டும் கழட்டிட்டாரு, கழட்டிட்டு புஷப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். புஷப் பண்ணுறதுக்கு அப்படியே ரெடியாக இருக்கார், பொசிஷனில் இருக்கார். ஒரு 2 புஷப் நார்மலாக பண்ணுறாரு. 3வது புஷப் பண்ணும்போது வயசாளி கரெக்டாக ஏறி உட்காந்துட்டாங்க. மொத்தம் 15 புஷப் பண்ணுற பண்ண சொல்கிறாங்க, 15 புஷப் பக்காவாக பண்ண முடிச்சிட்டார். ஸோ வேர்வையாக இருக்குது. அங்கே கெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கெஸ்ட் வில்லா, அந்த வில்லாக்கு போகிறாரு. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு வெளியே. எல்லோரும் கரைஞ்சி போகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போகிறாங்க. அடுத்த ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது, பிக்னிக் ஏரியா. அதே சோலாயன் கிளேவில் இன்னொரு எண்டில் ஒரு பெரிய லான் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய புல்வெளி போட்டு ஒரு பெரிய இடம் இருக்குது, பிக்னிக் நடத்துறதுக்கு வசதியாக இருக்குங்க. ஸோ அந்த பிக்னிக் ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே ஏதோ டீ குடிக்கிற ஒரு பார்ட்டி, டீ பார்ட்டி இருக்குது தான் சொல்கிறாங்க. இது வந்து ஸ்பெஷலாக ராணி தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும்னு சொல்லி அந்த டீ பார்ட்டிக்கு எல்லாம் கிளம்பி போகிறாங்க, கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ அந்த டீ பார்ட்டி வந்து ரொம்ப தூரம், அப்படியே அந்த சோழன் தேவோட அடுத்த முனையில் இருக்கிறதால எல்லாருமே அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அந்த லிமோ காரில் தான் ஏறிப்போங்க. அதே மாதிரி மனிஷும் பீஷ்மாவும் வயசாருக்கு வெயிட் பண்ணுறாங்க, தங்களோட லிமோ வந்து ரெடியாக இருக்குது, ஏறி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பீஷ்மா அந்த லிமோவில் போயிட்டுருக்காங்க. பீஷ்மா வந்து சொல்கிறாரு, இது வந்து டீ பார்ட்டி, இங்கே வந்து குவீன் நம்ம ராணி தான் வந்து ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. இதனால் அவங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் இந்த டீ பார்ட்டிங்கிறது, அவங்க தான் ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணுறாங்க. அதனால் அவங்கள எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிட முடியாது, முடிஞ்ச வரைக்கும் அவங்க இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு பாருங்கள், ஆல்ரெடி நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கிற விதத்துலேயே அவங்க ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ராணிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு தான் நம்ம வயசாளி அங்கே வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அங்கே இருக்குது. இப்போ வயசாளிக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்காங்க. ஃபஸ்ட்டு மனிஷ் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, ராணிக்கு வந்து இந்த ஃபேஷன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஜாஸ்தி ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி பதில் மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த கேள்வி பதில் வந்து ரொம்பவே யதார்த்தமாக யோசிப்பாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் வந்து லெமூரியாவோட வருங்கால ராணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் அந்த ஒரு மனப்பான்மையில் தான் பதிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மனப்பான்மையோடு நீங்கள் அந்த கேட்குற கேள்வி தான் பதில் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு.
அதே மாதிரி பீஸ்மா என்ன சொல்கிறாருன்னா, அவங்க கூட நடந்து போகும்போது ஒரு 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 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நடந்தேன். ஏன்னா சடனாக வந்து அவங்க திரும்பி நிற்பாங்க, எதனா பண்ணுவாங்க, ஏதாவது பேசும்போது திரும்பி திரும்பி நிற்பாங்க, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேசுவாங்க. அதனால் அடிக்கடி அவங்க அப்படியே ஒரு இடத்துல அப்படியே நிற்க மாட்டாங்க, அங்கே அங்கே நடந்துட்டுருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் அவங்க பின்னாடியே நீங்கள் போக வேண்டியது தான் இருக்கும். அப்படி போகும்போது தெரியாமல் உங்களை இடிக்க ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ஒரு மீட்டர் இடைவெளிட்டே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மனிஷ் ஒரு பாயிண்ட் சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்கு வந்து இந்த அவுட்டோர் கேம், இந்த வெளியில் விளையாடுற இந்த விளையாட்டுலாம் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த விளையாட்டுலாம் அவ்வளோ சீக்கிரம் தோக்க விட்டுற மாட்டாங்க, ஒரு கடைசி வரைக்கும் இழுத்து கொண்டு போய் போராடி இப்படியாவது ஜெயிக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் அப்படின்றது அவங்களுக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் இந்த கேம் எதுனா விளையாட கூப்பிட்றாங்க அப்படின்னா கலந்துக்கோங்க. எவ்வளோ இருந்தாலும் அவ்வளோ காம்படிட்டிவாக ஒரு கரெக்டாக ஒரு கேமில், இப்போ ஒரு டென்னிஸ் மாதிரி ஒரு கேம்னா, அந்த கேமில் எப்படி நடாலும் ஃபெடரரும் எப்படி இருப்பாங்க, மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அந்த மாதிரி விட்டு கொடுக்காமல் ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட நீங்கள் அந்த கேமில் விளையாடணும், அதுதான் வந்து அவங்களை இன்னும் உள்ள வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கடுத்து பீஸ்மாக கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, அதுதான் லெமூரியாவும் அந்த நாட்டு மக்களையும் வந்து அவங்க எப்போவுமே ரொம்ப நல்லாவே பார்த்துருப்பாங்க. அடுத்து வரப்போகிற ராணி, வருங்கால ராணி எப்படி பார்த்துட்டு போகிறாங்கன்றத ஒரு சின்ன சின்ன டெஸ்ட்டு. அவங்க வந்து வருங்காலத்தில் செய்யக்கூடிய சில திட்டங்களில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த திட்டம் நீங்கள் இருக்கும்போது தான் நான் செயல்படுத்துவேன், எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னு ஒரு சின்ன உதாரணங்கள் வச்சு உங்களோட இந்த ஆட்சி புரிகிற திறமையை சோதிச்சு பார்ப்போம். இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இப்போ நம்ம இந்த டீ பார்ட்டியை நோக்கி போயிட்டுருவாங்க. இப்போ இந்த டீ பார்ட்டியில் எப்படி நடக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, ராணியை ஒரு வழியாக நம்ம வயசாளி இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களா இல்லை ஒட்டு மொத்தமாக கவுத்து விட்டுறாங்களா அப்படின்றத மூணாவது எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாரி குமார் வெங்கடேஷ். திஸ் இஸ் குமாரி அண்ட் ஃபுல் சைனிங் ஆஃப். தேங்க்யூ சோ மச்.